بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد. எங்களுடைய தர்பியா பாடத்துடைய தொடர்ச்சியிலே இன்றைய பாடத்திலே முதலாவதாக நாங்கள் ஆரம்பிக்க போடுவது ஃபிக்ஹ் பாடம். அதிலே அத்தஃபன் வ தவாபியா, அதாவது அடக்கம் செய்வது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய சில செய்திகளை ஷேக் நாசருதீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய முக்தசர் அஹ்காமில் ஜனாயிஸ் என்ற புத்தகத்தை அடிப்படையாக கூட நாங்கள் பார்க்கிறோம். அதில் வரக்கூடிய முக்கியமான சில பகுதிகளை, அதாவது அடக்கம் செய்வதோடு தொடர்பற்ற முக்கியமான சில விஷயங்களை உங்களுக்கு தொகுப்பாக வழங்கலாம் என்று சொல்லி கருதுகிறேன். முதலாவது விஷயம், பாடத்தை நாங்கள் அந்த ஓடர்படி அந்த முறைப்படி போறதால வந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களாக இருந்தாலும் அவற்றையும் சேர்த்துக்கொண்டு நாங்கள் செல்வோம். முதலாவதாக, ஒரு மனிதர் மரணிச்சிட்டாருன்னு சொன்னா அவர் காபிராக இருந்தாலும் சரி, முஸ்லிக்காக இருந்த அதாவது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அவரை அடக்கம் செய்வது பொதுவான உலக வழமை. எனவே யாராக இருந்தாலும் ஒரு முஸ்லீமோ காபிரோ மரணிச்சு அவர்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு அழகிய வழிகாட்டலை சொல்லியிருக்கிறார்கள். புகாரிலே வந்திருக்கக்கூடிய செய்தி, பத்ர் யுத்தத்தின் போது கொல்லப்பட்ட முஷ்ரிக்கீங்களை அங்கே காணப்பட்ட ஒரு தூர்ந்த நிலையிலே அல்லது பாலடைந்த நிலையிலே காணப்பட்ட ஒரு பள்ளத்திலே போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காபிர்களை அடக்கம் செய்தார்கள் என்ற செய்தி சஹீஹ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப எனவே காபிராக இருந்தாலும் அவர் மரணிச்சிட்டார் சொன்னா அவர் அடக்கம் செய்யணும் என்பதை நம்ம இதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். இதுக்கு அடுத்ததாக, அபு தாலிப் மரணிச்ச நேரம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை போய் நீங்க அந்த அவரை அடக்கம் செய்கின்ற அந்த பணிகளை முடிச்சிட்டு வாங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பணித்தார்கள் என்ற செய்திகள்லாம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அப்ப எனவே காபிரோ முஷ்ரிக்கோ மரணிச்சால் அவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளலாம். இதன் மூலம் இரண்டாவது விஷயமாக நாங்கள் பார்க்கிறது, ஒரு முஸ்லிம் காபிருடைய மையவாடியில் அடக்கம் செய்யப்பட மாட்டார், காபிர்களுடைய மையவாடியில் அடக்கம் செய்யப்பட மாட்டார். அதே போல காபிர்கள் முஸ்லிம்களுடைய மையவாடியிலே அடக்கம் செய்யப்பட மாட்டார்கள் என்பதற்கு முஸ்னத் அகமதிலே அல்லது சுனன் அபீ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள், இந்த செய்தி அதாவது மக்பராவிலே செருப்போடு நடந்து சென்ற ஒரு செருப்போடு நடந்து சென்ற ஒரு சஹாபியை பார்த்து நீங்க செருப்பை கலட்டுங்க என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய அந்த ஹதீது சாஹிபு சிபித்தியத்தை என்று சொல்லி வரக்கூடிய அந்த ஹதீது, அதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்ர பி குபூரில், அதாவது முதலாவதாக வருகிறது அதில் இந்த ஹதீதுடைய ஆரம்பத்திலே வருகிறது, மர்ர பி குபூரில் முஷ்ரிக்கீன் சும்ம மர்ர பி குபூரில் முஸ்லிமீன். கபரு முஷ்ரிக்கீங்களுடைய கபரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாண்டி சென்றார்கள், அதே போல முஸ்லிம்களுடைய கபரை தாண்டி சென்றார்கள். இதுல ரெண்டுமே முஷ்ரிக்கீங்களுடைய கபர் வேறையாகவும் அதே போல முஸ்லிம்களுடைய கபர் வேறையாகவும் இரண்டு பிரித்து காட்டப்பட்டிருக்கின்ற அமைப்பிலே, முதலாவது விஷயம் நாங்க இஸ்லாமிய வரலாற்றில் நம்ம எடுத்து பார்ப்போம்னு சொன்னா இந்த ரசூல்லாவுடைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் முஸ்லிம்கள் யாரும் காபிர்கள மக்பராக்கள் அடக்கம் செய்யப்படல, அதே போல காபிர்கள் யாருமே முஸ்லீம்கள மக்பரால அடக்கம் செய்யப்படல என்ற ஒரு பொதுவான ஒரு விதி இருப்பதை நம்ம பார்க்கணும். வரலாற்றில் நம்ம அதை பார்த்து வருகிறோம். அது அல்லாம இந்த ஹதீதிலே நம்ம எடுத்து பார்க்கின்ற போது முஷ்ரிக்கங்களுடைய கபரையும் காபிர்களை போய் நீங்க அந்த அவரை அடக்கம் செய்கின்ற அந்த பணிகளை முடிச்சிட்டு வாங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பணித்தார்கள் என்ற செய்திகள்லாம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அப்ப எனவே காபிரோ முஷ்ரிக்கோ மரணிச்சால் அவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளலாம். இதன் மூலம் இரண்டாவது விஷயமாக நாங்கள் பார்க்கிறது, ஒரு முஸ்லிம் காபிருடைய மையவாடியில் அடக்கம் செய்யப்பட மாட்டார், காபிர்களுடைய மையவாடியில் அடக்கம் செய்யப்பட மாட்டார். அதே போல காபிர்கள் முஸ்லிம்களுடைய மையவாடியிலே அடக்கம் செய்யப்பட மாட்டார்கள் என்பதற்கு முஸ்னத் அகமதிலே அல்லது சுனன் அபி தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள், இந்த செய்தி அதாவது மக்பராவிலே செருப்போடு நடந்து சென்ற ஒரு செருப்போடு நடந்து சென்ற ஒரு சஹாபியை பார்த்து நீங்க செருப்பை கலட்டுங்க என்று சொல்லி வந்திருக்கூடிய இந்த ஹதீது சாஹிபு சிபுத்தியத்தைன் என்று சொல்லி வரக்கூடிய அந்த ஹதீது, அதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்ர பி குபூரில், அதாவது முதலாவதாக வருகிறது அதில் இந்த ஹதீதுடைய ஆரம்பத்திலே வருகிறது, மர்ர பி குபூரில் முஷ்ரிகீன் சும்ம மர்ர பி குபூரில் முஸ்லிமீன். கபரு முஷ்ரிக்கிங்களுடைய கபரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாண்டி சென்றார்கள், அதே போல முஸ்லிம்களுடைய கபரை தாண்டி சென்றார்கள். இதுல ரெண்டுமே முஷ்ரிக்கிங்களுடைய கபர் வேறையாகவும் அதே போல முஸ்லிம்களுடைய கபர் வேறையாகவும் இரண்டு பிரித்து காட்டப்பட்டிருக்கின்ற அமைப்பிலே, முதலாவது விஷயம் நாங்க இஸ்லாமிய வரலாற்றில் நம்ம எடுத்து பார்ப்போம்னு சொன்னா இன்று ரசூல்லாவுடைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் முஸ்லிம்கள் யாரும் காபிர்கள மக்பராக்கள் அடக்கம் செய்யப்படல, அதே போல காபிர்கள் யாருமே முஸ்லீம்கள மக்பரால் அடக்கம் செய்யப்படல என்ற ஒரு பொதுவான ஒரு விதி இருப்பதை நம்ம பார்க்கோம் வரலாற்றில், நம்ம அதை பார்த்து வருகிறோம். அது அல்லாம இந்த ஹதீதிலே நம்ம எடுத்து பார்க்கின்ற போது முஷ்ரிக்கங்களுடைய கபரையும் காபிர்களுடைய கபரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறையாக பிரிச்சு சொல்லியிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில முஷ்ரிக்கங்களுடைய கபர் அதாவது காபிர்களுடைய கபர்ல தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும், முஸ்லிம்கள் முஸ்லிம்களுடைய மக்பராவில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம இந்த தஃபனோடு அடக்கம் செய்வதோடு தொடர்பான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அதில் இன்னொரு செய்தியை சொல்லணும் சகோதரர்களே, இது நாங்கள் அடக்கம் செய்வதோடு சம்பந்தப்பட்ட இந்த செய்திகளை பொறுத்தமல்ல, ஜனாயிஸோட சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தாலும் இது ஒரு மனிதனுடைய உலக உலக வாழ்க்கையின் முடிவு சம்பந்தமான ஒரு செய்தி. ஏன்னா நாங்கள் இது பாடமாக படிச்சுட்டு போகின்ற போது இந்த சட்டங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்கிறோம் என்பதுக்கு அப்பால நானோ நீங்களோ இந்த முறைப்படி தான் அடக்கம் செய்யப்பட போகிறோம் என்பது அது வெறும் ஒரு தகவல் அல்ல. நானும் நீங்களும் என்று ஒரு நாள் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம், நமது ஜனாதாக்கள் இந்த முறைப்படிதான் அடக்கம் செய்யப்பட போகிறது என்ற ஒரு விஷயத்தை நம்ம மனசுல பதிய வைக்கணும். இது வெறுமனே மார்க்க விஷயங்களை நாங்கள் படிக்கிறது இந்த சட்டங்களை தெரிஞ்சு கொள்கிறோம் என்பதற்கு அப்பால இந்த நிகழ்வு என்பது என்ற ஒரு நாள் எனக்கு உங்களுக்கு நடக்க போகுது, அதுல யார் முந்துவார் பிந்துவார் என்பது அல்லாஹ் ஒருத்தருக்குதான் தெரியும். அப்ப எனவே ஒரு மரண விஷயத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஜனாசாவோடு சம்பந்தப்பட்டது அடக்கத்தோடு சம்பந்தப்பட்டது என்ற இந்த பாட சட்டங்களை படிப்பதன் மூலமாக மௌத்து அதபோல இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு தருணம் வருகிறது என்ற அந்த சிந்தனையை நாங்கள் இதன் மூலமாக அந்த சிந்தனையை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கொள்ளணும் என்பதை நான் இந்த இடத்துல சொல்ல விளைகிறேன். அடுத்ததாக சகோதரர்களே, ஒரு மையத்து அல்லது ஒரு ஜனாசாவை நம்ம அடக்கம் செய்வதாக இருந்தால் அது மக்பராவில் தான் அடக்கம் செய்யணும், வேற எங்கேயுமே அடக்கம் செய்ய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த சுன்னாவிலிருந்து நம்ம இன்றைக்கு வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது மரணிச்சிட்டாங்கன்னு சொன்னா பக்கியில தான் அடக்கம் செஞ்சார்கள்ன்றத நம்ம பல செய்திகளில் படிச்சிருக்கிறோம். அப்ப எனவே யாராவது ஒருத்தர் மரணிச்சார்னு சொன்னா அவர் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், மக்பராவில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்க பார்க்கலாம். ஆனா இதிலிருந்து சிலர் விதிவிலக்கு பெறாங்க, அந்த விதிவிலக்கு பெறுறது யாருன்னு சொன்னா செருப்போடு நடந்து சென்ற ஒரு சஹாபியை பார்த்து நீங்க செருப்பை கலட்டுங்க என்று சொல்லி வந்திருக்கூடிய இந்த ஹதீது சாஹிபு சிபுத்தியத்தை என்று சொல்லி வரக்கூடிய அந்த ஹதீது, அதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்ர பி குபூரில், அதாவது முதலாவதாக வருகிறது அதில் இந்த ஹதீதுடைய ஆரம்பத்திலே வருகிறது, மர்ர பி குபூரில் முஷ்ரிகீன் சும்ம மர்ர பி குபூரில் முஸ்லிமீன். கபரு முஷ்ரிக்கிங்களுடைய கபரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாண்டி சென்றார்கள், அதே போல முஸ்லிம்களுடைய கபரை தாண்டி சென்றார்கள். இதுல ரெண்டுமே முஷ்ரிக்கிங்களுடைய கபர் வேறையாகவும் அதே போல முஸ்லிம்களுடைய கபர் வேறையாகவும் இரண்டு பிரித்து காட்டப்பட்டிருக்கின்ற அமைப்பிலே, முதலாவது விஷயம் நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் நம்ம எடுத்து பார்ப்போம்னு சொன்னா இன்று ரசூல்லாவுடைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் முஸ்லிம்கள் யாரும் காபிர்கள மக்பராக்கள் அடக்கம் செய்யப்படல, அதே போல காபிர்கள் யாருமே முஸ்லீம்கள மக்பராக்கள் அடக்கம் செய்யப்படல எந்த ஒரு பொதுவான ஒரு விதி இருப்பதை நம்ம பார்க்கணும். வரலாற்றுல நம்ம அதை பார்த்து வருகிறோம். அது அல்லாம இந்த ஹதீதிலே நம்ம எடுத்து பார்க்கின்ற போது முஷ்ரிக்கங்களுடைய கபரையும் காபிரருடைய கபரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறையாக பிரிச்சு சொல்லியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில முஷ்ரிக்கங்களுடைய கபர், அதாவது காபிர்களுடைய கபர்ல தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும், முஸ்லிம்கள் முஸ்லிம்களுடைய மக்பராவில தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம இந்த தஃபனோடு அடக்கம் செய்வதோடு தொடர்பான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அதில் இன்னொரு செய்தியை சொல்லணும் சகோதரர்களே, இது நாங்கள் அடக்கம் செய்வதோடு சம்பந்தப்பட்ட இந்த செய்திகளை பொறுத்தமல்ல, ஜனாயிஸோட சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தாலும் இது ஒரு மனிதனுடைய உலக உலக வாழ்க்கையின் முடிவு சம்பந்தமான ஒரு செய்தி. ஏன்னா நாங்கள் இதை பாடமாக படிச்சுட்டு போகின்ற போது இந்த சட்டங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்கிறோம் என்பதுக்கு அப்பால நானோ நீங்களோ இந்த முறைப்படி தான் அடக்கம் செய்யப்பட போகிறோம் என்பது அது வெறும் ஒரு தகவல் அல்ல. நானும் நீங்களும் என்று ஒரு நாள் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். நமது ஜனாதாக்கள் இந்த முறைப்படி தான் அடக்கம் செய்யப்பட போகிறது என்ற ஒரு விஷயத்தை நம்ம மனசுல பதிய வைக்கணும். இது வெறுமனே மார்க்க விஷயங்களை நாங்கள் படிக்கிறது, இந்த சட்டங்களை தெரிஞ்சு கொள்கிறோம் என்பதுக்கு அப்பால இந்த நிகழ்வு என்பது என்ற ஒரு நாள் எனக்கு உங்களுக்கு நடக்க போகுது. அதுல யார் முந்துவார் பிந்துவார் என்பது அல்லாஹ் ஒருத்தருக்கு தான் தெரியும். அப்ப எனவே ஒரு மரண விஷயத்தோடு சம்பந்தப்பட்ட, ஒரு ஜனாசாவோடு சம்பந்தப்பட்டது, அடக்கத்தோடு சம்பந்தப்பட்டது என்ற இந்த பாட சட்டங்களை படிப்பதன் மூலமாக மௌத்து, அதைப்போல இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு தருணம் வருகிறது என்ற அந்த சிந்தனையை நாங்கள் இதன் மூலமாக அந்த சிந்தனையை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கொள்ளணும் என்பதை நான் இந்த இடத்துல சொல்ல விளைகிறேன். அடுத்ததாக சகோதரர்களே, ஒரு மையத்து அல்லது ஒரு ஜனாசாவை நம்ம அடக்கம் செய்வதாக இருந்தால் அது மக்பராவில் தான் அடக்கம் செய்யணும். வேற எங்கேயுமே அடக்கம் செய்ய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த சுன்னாவிலிருந்து நம்ம இன்றைக்கு வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது மரணிச்சிட்டாங்கன்னு சொன்னா பக்கீல தான் அடக்கம் செஞ்சார்கள்ன்றத நம்ம பல செய்திகளில் படிச்சிருக்கிறோம். அப்ப எனவே யாராவது ஒருத்தர் மரணிச்சார்னு சொன்னா அவர் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், மக்பராவில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்க பார்க்கலாம். ஆனா இதிலிருந்து சிலர் விதிவிலக்கு பெறாங்க. அந்த விதிவிலக்கு பெறுறது யாருன்னு சொன்னா, நபிமார்கள் மரணிச்சிட்டாங்கன்னு சொன்னா, உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்பராவில் அடக்கம் செய்யப்படல. ஏன் அடக்கம் செய்யப்படலன்னு சொன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஹதீஸ் அடிப்படையில் அந்த காரணத்தை நம்ம பார்ப்போம்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க அடக்கம் செய்யப்பட்டாங்க, யார வீட்டில், அதாவது ஹதீஜ், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டாங்க. இப்படி அடக்கம் செய்யப்பட்டதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஆனா பரவலாக ஒரு விஷயத்த பேசுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம்னு சொன்னா, ஒரு நபி மரணிச்சிட்டார் சொன்னா, மா குபித நபியுன் என்று வரக்கூடிய அந்த ஹதீஸ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நபி மரணிச்சிட்டார்ன்னு சொன்னா அவர் எந்த இடத்துல மௌத்தாயினாரோ அந்த இடத்துல தான் அடக்கம் செய்யப்படும் சொல்லி ஒரு ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசையில நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த ஹதீஸ்ல உள்ள ஒன்று என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸின் அடிப்படையிலையும், அதேபோல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த இடத்துல தான் மரணிச்சார்கள் என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு அடுத்து நாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வெறிய இடத்தில் அடக்கம் செஞ்சிருப்பாங்க, ஆனா ஏன் அடக்கம் செய்யல என்று சொன்னா, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்ய பொது இடங்கள்ல அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்கன்னு சொன்னா, அதுல விசேட அறைகள் உருவாக்கப்பட்டு அதுல மஸ்ஜித் ஏற்படுத்தி நபி அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பூமி என்று சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, இடம்னு சொல்லி அதுக்கு மக்கள் விசேட ஒரு இதை கொடுத்து அது இன்னும் பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த எங்க மரணிச்சாங்களோ அதே வீட்டில், ஏன்னா இன்றைக்கு வந்து மஸ்ஜித் நபியோடு அந்த ரவுதா வந்து ரசூல்லாவுடைய கபர் இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியெல்லாம் நெருக்கமாக இருந்தாலும், ரசூல்லாவுடைய காலத்துல அந்த வீட்டுக்கும் மஸ்ஜித் நபவிக்கும் நிறைய தூரம் இருந்துச்சு. மஸ்ஜித் நபவியுடைய அந்த விஸ்தரிப்பு பணிகள் கூட இந்த பகுதியை விட்டுட்டு என்ன செய்யப்பட்டுச்சு, மத்த பகுதியால தான் விஸ்தரிக்கப்பட்டுச்சு. பின்னால வந்த உமையா ஆட்சியாளர் ஒருத்தருடைய காலத்துல தான் என்ன செய்யப்பட்டுச்சு, அந்த அந்த பகுதியும் இந்த மஸ்ஜித் நபவி ரசூல்லாவுடைய வீட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியும் பள்ளியோடு இணைக்கப்பட்ட ஒரு வேலையை அவர் செஞ்சார். ஆனா அது சரியா பிழையாது, ஏன் அப்படி வந்துச்சு என்பது சம்பந்தமான நிறைய கருத்து முரம்பா, அதாவது அபிப்பிராய பேதங்கள் காணப்பட்டாலும் இதுதான் அதனுடைய அதனுடைய வரலாறு சம்பந்தமான சுருக்கமான செய்திதான். அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டதுக்கான காரணங்களாக இந்த செய்திகளை தான் நம்ம சொல்லலாம் என்பதை நம்ம மனசுல பதிவைத்துக் கொள்ளணும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் தனிப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நாங்க இந்த இடத்துல பதிய வச்சு கொள்ளணும். அது அல்லாம வேற யாரு எங்க வேற யாரு மரணிச்சாங்கன்னு சொன்னா அவங்களை பொதுவாக மக்பரால கபர்ல கபர் அறைகள்லாம் போய் என்ன செய்யணும், அடக்கம் செய்யணும்ன்றத நம்ம விளங்கிக் கொள்ளணும். ஆனால் ஷஹீதுகள் அல்லாஹ்வுடைய பாதையில போராடி கொல்லப்பட்டவர்களாக இருந்தா அவங்கள் என்ன செய்யணும், எங்க மரணிச்சார்களோ எந்த யுத்தகலத்துல மரணிச்சார்களோ அதே யுத்தகலத்துல தான் அவர்கள் அடக்கம் செய்யப்படணும் என்பதற்கு முஸ்னத் அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜாபீர் பின் அப்துல்லா ரதியல்லாஹுனுடைய ஒரு ஹதீஸ்ல இப்படி போர்க்களத்துல கொல்லப்பட்ட அல்லது கொலை செய்யப்பட்ட வீர மரணம் அடைஞ்ச அந்த மக்கள் வந்து மதீனா கொண்டு வரப்பட்ட நேரம் அந்த இடத்துல ஒரு நபி யாரோ ஒருவர் சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஅமுருக்கும் அன் தர்ஜிஉ பில் கத்லா, நீங்க கொண்டு வந்த இந்த கொல்லப்பட்ட இந்த ஷஹீதுகளை எல்லாம் அவங்க எங்க கொல்லப்பட்டாங்களோ அதே இடத்துக்கே நீங்க கொண்டு செல்லுங்க அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவிருக்கிறாங்க என்று சொன்ன அந்த செய்தியை கேட்டு மறுபடியும் அந்த ஜனாசாக்கள் அந்த கொல்லப்பட்ட அந்த உடல்கள் எந்த இடத்துல கொலை செய்யப்பட்டார்களோ அதே போர்க்களத்தை கொண்டு செல்லப்பட்டன என்ற செய்திகளை பார்க்கிறோம். அப்ப எனவே ஷஹீதுகளாக அல்லாஹ்வுடைய பாதையில வீர மரணம் அடைஞ்சு கொல்லப்பட்டாங்கன்னு சொன்னா அவங்க அந்த கொல்லப்பட்ட இடத்துல தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதையும் நம்ம இந்த செய்தியில விளங்கி கொள்ளலாம். இதெல்லாம் இந்த தஃபன் சம்பந்தமான சில சுருக்கமான செய்திகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப நாங்க பார்க்க போறது எந்தெந்த சந்தர்ப்பங்களில் அடக்கலாம் அல்லது எந்த சந்தர்ப்பங்களில் அடக்கம் செய்வது ஹதீஸில் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தமாக ஷேக் நசருதீன் ரஹிமஹுல்லா அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சில செய்திகளை அந்த ஹதீஸின் அடி ஓடர்கள் நம்ம பார்ப்போம். மூன்று வேளைகளில் ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்படக்கூடாது. இது சஹி முஸ்லீம்ல வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. சூரியன் உதயமாகின்ற அந்த சந்தர்ப்பம், அதே போன்று சூரியன் உச்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம், அதே போன்று சூரியன் வந்து மறையக்கூடிய அந்த சந்தர்ப்பம், இந்த மூன்று வேளைகளிலும் ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்படக்கூடாது என்று சொல்லி ரசூல் சல்லா, அதாவது தொழுகிறதுக்கும் கூடாது, கபரில் அதாவது மக்கள் மௌத்தானவர்களை மரணிச்சவர்கள் அடக்கம் செய்வதும் கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்துள்ளார்கள் என்ற இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இதுக்கு அடுத்ததாக அப்ப சில வேளை இரவையில் ஒருத்தர் வந்து மரணிச்சிட்டாரு, இப்ப இவர் அடக்கம் செய்கிறதா இல்லையா? இன்றைய பாடத்திலே முதலாவதாக நாங்கள் ஆரம்பிக்க போடுவது பாடம், அதில் அதாவது அடக்கம் செய்வது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய சில செய்திகளை ஷேக் நாசருதீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய முக்தசர் அஹ்காமில் ஜனாயிஸ் என்ற புத்தகத்தை அடிப்படையாக கூட நாங்கள் பார்க்கிறோம். அதுல வரக்கூடிய முக்கியமான சில பகுதிகளை, அதாவது அடக்கம் செய்வதோடு தொடர்பற்ற முக்கியமான சில விஷயங்களை உங்களுக்கு தொகுப்பாக வழங்கலாம் என்று சொல்லி கருதுகிறேன். முதலாவது விஷயம், பாடத்தை நாங்க அந்த ஓடர்படி அந்த முறைப்படி போறதால வந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களாக இருந்தாலும் அவற்றையும் சேர்த்துக்கொண்டு நாங்கள் செல்வோம். முதலாவதாக ஒரு மனிதர் மரணிச்சிட்டார்னு சொன்னா அவர் காபிராக இருந்தாலும் சரி முஸ்லிமாக இருந்தால் அதாவது முஸ்லீமாக இருந்தாலும் சரி அவரை அடக்கம் செய்வது பொதுவான உலக வழமை. எனவே யாராக இருந்தாலும் ஒரு முஸ்லீமோ காபிரோ மரணிச்சு அவர்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு அழகிய வழிகாட்டலை சொல்லியிருக்கிறார்கள். புகாரிலே வந்திருக்கக்கூடிய செய்தி, பத்ர் யுத்தத்தின் போது கொல்லப்பட்ட முஷ்ரிக்கீங்களை அங்கே காணப்பட்ட ஒரு தூர்ந்த நிலையிலே அல்லது பாலடைந்த நிலையிலே காணப்பட்ட ஒரு பள்ளத்திலே போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காபிர்களை அடக்கம் செய்தார்கள் என்ற செய்தி சஹீஹ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப எனவே காபிராக இருந்தாலும் அவர் மரணிச்சிட்டார் சொன்னா அவர் அடக்கம் செய்யணும் என்பதை நம்ம இதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். இதுக்கு அடுத்ததாக அபு தாலிப் மரணிச்ச நேரம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை போய் நீங்க அந்த அவரை அடக்கம் செய்கின்ற அந்த பணிகளை முடிச்சிட்டு வாங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பணித்தார்கள் என்ற செய்திகள்லாம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அப்ப எனவே காபிரோ முஷ்ரிக்கோ மரணிச்சால் அவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளலாம். இதன் மூலம் இரண்டாவது விஷயமாக நாங்கள் பார்க்கிறது, ஒரு முஸ்லிம் காபிருடைய மையவாடியில் அடக்கம் செய்யப்பட மாட்டார், காபிர்களுடைய மையவாடியில் அடக்கம் செய்யப்பட மாட்டார். அதே போல காபிர்கள் முஸ்லிம்களுடைய மையவாடியிலே அடக்கம் செய்யப்பட மாட்டார்கள் என்பதற்கு முஸ்னத் அஹமதிலே அல்லது சுனன் அபீ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள், இந்த செய்தி அதாவது மக்பராவிலே செருப்போடு நடந்து சென்ற ஒரு செருப்போடு நடந்து சென்ற ஒரு சஹாபியை பார்த்து நீங்க செருப்பை கலட்டுங்க என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய இந்த ஹதீது சாஹிபு சிபித்தியத்தை என்று சொல்லி வரக்கூடிய அந்த ஹதீது, அதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்ர பி குபூரில், அதாவது முதலாவதாக வருகிறது அதில் இந்த ஹதீதுடைய ஆரம்பத்திலே வருகிறது, மர்ர பி குபூரில் முஷ்ரிகீன் சும்ம மர்ர பி குபூரில் முஸ்லிமீன். கபரு முஷ்ரிகீங்களுடைய கபரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாண்டி சென்றார்கள், அதே போல முஸ்லிம்களுடைய கபரை தாண்டி சென்றார்கள். இதுல ரெண்டுமே முஷ்ரிகீங்களுடைய கபர் வேறையாகவும் அதே போல முஸ்லிம்களுடைய கபர் வேறையாகவும் இரண்டு பிரித்து காட்டப்பட்டிருக்கின்ற அமைப்பிலே, முதலாவது விஷயம் நாங்க இஸ்லாமிய வரலாற்றில் நம்ம எடுத்து பார்ப்போம்னு சொன்னா இன்று ரசூல்லாவுடைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் முஸ்லிம்கள் யாரும் காபிர்கள மக்பராக்கள் அடக்கம் செய்யப்படல, அதே போல காபிர்கள் யாருமே முஸ்லீம்கள மக்பரால் அடக்கம் செய்யப்படல என்ற ஒரு பொதுவான ஒரு விதி இருப்பதை நம்ம பார்க்கணும் வரலாற்றில், நம்ம அதை பார்த்து வருகிறோம். அது அல்லாமல் இந்த ஹதீதிலே நம்ம எடுத்து பார்க்கின்ற போது முஷ்ரிக்கங்களுடைய கபரையும் காபிர்களுடைய கபரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறையாக பிரித்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் முஷ்ரிக்கங்களுடைய கபர் அதாவது காபிர்களுடைய கபரில் தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும், முஸ்லிம்கள் முஸ்லிம்களுடைய மக்பராவில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம இந்த தஃபனோடு அடக்கம் செய்வதோடு தொடர்பான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அதில் இன்னொரு செய்தியை சொல்லணும் சகோதரர்களே, இது நாங்கள் அடக்கம் செய்வதோடு சம்பந்தப்பட்ட இந்த செய்திகளை பொறுத்தமல்ல, ஜனாயிஸோட சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தாலும் இது ஒரு மனிதனுடைய உலக உலக வாழ்க்கையின் முடிவு சம்பந்தமான ஒரு செய்தி. ஏன்னா நாங்கள் இது பாடமாக படிச்சுட்டு போகின்ற போது இதுதான ஹதீதிகளை சிறப்பிச்சு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை சொல்லி வந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரத்தையுமே நம்ம காணல. ஷேக் அல்பானி அல்லாஹது அஃதல் சொல்றாரு, ஆனா அதுக்குரிய ஆதாரத்தை அவர் சொல்லல. ஆனா இது சம்பந்தமா நம்ம என்ன முடிவு எடுக்கலாம்னு சொன்னா, எந்தெந்த நாட்டுக்கு எது பொருத்தமோ, ஏன்னா எல்லா பகுதிகளிலும் இங்கே லஹது என்பது நமது நாடுகள்ல அதை தோண்டி அப்படி செய்யறதுக்கு லஹது வைக்கலாம்னு சொன்னா அதுக்குரிய வசதி இருக்கும்னு சொன்னா, ஏண்டா நாங்க பார்க்கலாம் மண் அமைப்புகள்ல வித்தியாசம் வைக்குது, சைடுல ஒரு குழியை தோண்டுகின்ற போது அதை இடிஞ்சு விழுறதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் அப்படி இருக்குது. அப்ப எனவே எந்தெந்த நாட்டுல எது பொருத்தமோ அந்த பொருத்தத்தின் அடிப்படையில் நம்ம லஹதையோ அந்த சக்குன்னு சொல்லக்கூடிய நடுவில் பெரிய குழியொன்றை தோண்டி அதில் நடுவில் தோண்டக்கூடிய அந்த முறையை இதையோ நம்ம என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை. ரசூல் நேரடியாக ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க இப்படி செய்யுங்க இப்படித்தான் செய்யுங்கன்னு சொல்லி எந்த விதமான கட்டளையும் இட்டது கிடையாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதே நேரம் கபரை தோண்டுகின்ற போது அதை சரியான முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, கொலை செய்யப்பட்ட வீரமரணம் அடைஞ்ச மக்களை அடக்கம் செய்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், நல்ல முறையில விசாலமாக நீங்க கபரை தோண்டுங்க, அதுல ஒரு கபர்ல இரண்டு மூன்று மக்கள் என்ன செய்யுங்க ஜனாசாவை போட்டு அடக்கம் செய்யுங்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள். அப்ப நபியோர்கள்ட்ட கேட்கப்பட்டது, யாரை முற்படுத்தினு சொல்லி, யாரு கூடுதலாக குர்ஆன் தெரிஞ்சவராக அறிஞ்சவராக இருக்கிறாரோ அவரை தான் நீங்க என்ன செய்யணும் கபரில் அடக்கம் செய்கிற போது முற்படுத்த வேண்டும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப எனவே கபரை தோண்டுகின்ற போது இந்த லஹது ஷக்கு என்று சொல்லக்கூடிய இங்கே அரபு நாட்டில் நடைபெறுவதை போல பெரிய ஒரு குழியை தோண்டி சைடு ஓரமாக இன்னொரு சின்ன குழியை தோண்டுகின்ற அந்த முறை அல்லது நமது நாடுகளில் இருக்கின்ற மாதிரியான முறை, இது ரெண்டையும் இதுல அது சிறப்பு இது சிறப்பு இல்லை என்று சொல்றதுக்கான நேரடியான எந்த ஆதாரத்தையுமே நம்ம காண முடியாது. அல்லாஹு அலாம், அது அந்தந்த நாடுகள்ல இதை நம்ம எப்படி செய்யலாம், இதுல லஹது தோன்றதால அதனால ஏதாலும் மண் அதுக்கு பொருத்தமாக இருக்குமா அல்லது விடிஞ்சு விழுமா அதாவது அந்த குழி தூர்ந்து போகக்கூடிய நிலைமையில இருக்குமா என்ற நிலைமைகளை பார்த்தா என்ன செய்ய வேண்டும், அதை முடிவெடுக்க வேண்டும். இரண்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம்தான், அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான் என்பதை நாங்கள் மனசுல பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, இப்ப கபரு தோண்டியாச்சு, கஃபனும் பண்ணியாச்சு, ஜனாசாவை சுமந்தும் சென்றாச்சு. எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். ஒருத்தர் அதாவது சக்ராத்துடைய வேதனை, சக்ராத்துடைய மரண தருவாயில் இருக்கக்கூடிய அந்த தருவாயிலிருந்து அவருக்கு என்ன கடமைகளை செய்யணும், அதுக்கு பிறகு எப்படி குளிப்பாட்ட வேண்டும், எப்படி கபன் செய்ய வேண்டும், கபன் செய்கின்ற அந்த முறையை, கபன் செஞ்ச பின்னாடி அந்த ஜனாசாவை எப்படி சுமந்து செல்ல வேண்டும், எந்த முறைப்படி சுமந்து செல்ல வேண்டும், வாகனத்தில் போறவர்கள் எப்படி செல்ல வேண்டும், நடந்து போறவர்கள் எப்படி செல்ல வேண்டும் என்று கொண்டு போய் மஸ்ஜிதில் அதை தொழுவிக்கிறதா, அல்லது பொதுவான அதுக்கென்று சொல்லி பிரத்யேகமான இடத்துல தொழுகை நடத்துறதா, யார் தொழுகை நடத்துறது என்ற சட்டங்கள் எல்லாம் படிச்சு முடிஞ்சு இப்ப நம்ம எங்க வந்துட்டோம்னு சொன்னா, ஜனாசாவை சுமந்து தஃபன் செய்யறதுக்கு சுமந்து வந்து மையவாடியில ஜனாசாவை வச்சாச்சு. வச்சு இப்ப இந்த ஜனாசாவை உள்ளுக்க அடக்கம் செய்யணுமே, அடக்கம் செய்கின்ற போது மக்க அதாவது கபருக்குள்ள இந்த ஜனாசாவை யாரு வைப்பது என்பதுல அந்த ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இதுல சில விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இதுல ஷேக் நாசிருதீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஜனாசாவை யாரு உள்ள அடக்கலாம் என்ற அந்த அதாவது அடக்கின்ற போது ஜனாசாவை எடுத்து சுமந்து யார் அந்த கபருக்குள்ள வைக்கலாம் என்பதை பத்தி சொல்லுகின்ற போது அவர் சொல்றாரு, ரசூல்லாவுடைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம பார்ப்போம்னு சொன்னா, இது ஆண்கள் தான் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த ஜனாசாவை எடுத்து சுமந்து சென்று அடக்கம் செய்ய, குறிப்பாக ஒரு ஜனாசாவை நமது பரிபாஷையில சொல்வதாக இருந்தா அந்த சந்துக்குள்ள இருந்து எடுத்து உள்ளுக்கு வைக்கக்கூடிய அந்த வேலையை ஆண்கள் தான் செஞ்சிருக்கிறார்கள். பெண்கள் செய்வதற்கான எந்த வித மிக நேச அதாவது குடும்ப உறுப்பினர்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போல் அப்பாஸ் ஃபதல் சாலிஹ் போன்றவர்கள் தான் என்ன செய்தார்கள், இந்த வேலைகளை செஞ்சார்கள் என்பதையெல்லாம் நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப எனவே மிக நெருங்கிய உறவினர்கள் தான் அந்த வேலைகளை செய்ய வேண்டும். கபரை ஒரு ஜனாசாவை எடுத்து கபருக்குள்ள வைக்கக்கூடிய அடக்கம் செய்யறதுக்காக வேண்டி அதை சுமந்து வைக்கக்கூடிய பணியை நெருங்கியவர்கள் தான் செய்யணும். அதுல யாரும் பின்னடிக்கவும் கூடாது. ஏன்னா எங்களோட மக்கள்கிட்ட பொதுவான ஒரு பலகீனம் காணப்படுகிறது, அச்சமா அல்லது அறியாமையான்னு சொல்ல இயலாது, இந்த கபன் செய்வதற்கு பயந்து போறது, அத போல அந்த ஜனாசாவை குளிப்பாற்ற வேலைக்கு பயப்படுறது, பின்னடிக்கிறது, கபருக்குள்ள போய் அதை சுமந்து அந்த பணியை செய்யறதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் விசேடமான கூலிகள் நன்மைகள் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆனா நம்ம ஏதோ ஒன்று நம்ம இதை எடுக்குது, அதனாலதான் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னு சொன்னா, இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, நாங்க இதை சுண்ண அடிப்படையில செய்யாம விட்டுருவோமோ, தவறுகள் பிழைகள் வந்துடுமோ என்ற அடிப்படையில பின்னடிக்க கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனா இதெல்லாம் அந்த அளவுக்கு நம்ம பாரதூரமான ஒரு செய்தியாக பார்க்கக்கூடிய அளவில் இது வந்து பெரிய ஒரு செய்தி அல்ல. நம்ம இப்ப படிச்சிட்டோமே, படிச்சிட்டோம்னு சொன்னா இதுகளை என்ன செய்ய வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு மிக சிம்பிளா தான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப எனவே இதை செய்யறதால எந்த விதமான குறைகளும் ஏற்பட போவதாக நம்ம நடைமுறையாக அறிவோடு செய்கின்ற போது பார்க்க இயலாது. ஆனா இது சம்பந்தமான சட்டங்கள் படிப்பினைகள் நம்ம கிட்ட இல்லைன்னு சொன்னா அந்த பலகீனம் வரத்தான் செய்யும். அதான் இந்த தொழுகைக்கு நிறைய பேர் முன்னுக்காகாமல் இருப்பதை போல, தனது தந்தை மரணிச்சிட்டாரு, தந்தைக்கா தன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு அந்த தந்தைக்காக வேண்டி இறுதியாக தொழுகை நடத்தி அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை ஒரு மகன் அதை சரியாக பயன்படுத்துறதுக்கு அவர் முயற்சிக்கணுமா, அல்லது அதெல்லாம் நமக்கு செய்யலாது, நம்மை விட வேற ஒருத்தர் அந்த கடமையை சரியா செய்யட்டும் என்ற அடிப்படையில் அவர் என்னால் இதை செய்யறதுக்கான அறியாமை இல்லை, எனவே இந்த வாப்பாவுக்கான கடமையை சட்டங்கள் தெரிஞ்ச ஒருத்தரே செய்யட்டும்னு சொல்லி முன்னுக்காகிறது ஒரு வகையில் சரியாக இருந்தாலும் அது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு நஷ்டம், ஒரு துரதிஷ்டம்னு தான் சொல்லு. அப்படித்தானே, யாராக இருந்தாலும் ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோட மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிச்சிட்டீங்கன்னு சொன்னா, வா ரஸான்னு சொல்றாங்க, என்னை தலை வழியாக இருக்கிறது என்று சொல்லி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ மரணிச்சிட்டான்னு சொன்னா உன்னைய வந்து நான் கபன் செஞ்சு அதாவது குளிப்பாட்டி அந்த கடமைகளை எல்லாம் செய்வேன்னு சொல்றாங்க. அப்ப ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் மரணிக்கிறதையா நீங்க ஆசைப்படுறீங்க, நான் மௌத்தா உங்களுக்கு முன்னுக்கு நான் மௌத்தா வேண்டியது நீங்க விரும்புறீங்களான்னு சொல்லி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்கன்னு பாக்குறோம். ஆனா இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்ன, ஒரு மனைவி தண்ட நேசத்துக்குரிய மனைவியாக இருந்தாலும் அவ மரணிச்சிட்டான்னு சொன்னா, ஒரு உண்மையிலேயே ஒரு கணவர் தண்ட மனைவி மரணிச்சிட்டான்னு சொன்னா அந்த கணவனுக்கு நல்ல உரிமை இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்லயே அதை அனுமதிச்சிருக்கிறாங்க, குளிப்பாட்டுறது கமெண்ட் செய்யறது எல்லா கடமைகளையும் செய்யறதுக்கான உரிமை ஹதீஸ்ல அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த சட்டங்கள் படிப்பதன் மூலமாக இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வரும்னு சொன்னா அதை நம்ம செய்யறதுக்கு தான் இதை படிக்கிறோம். அப்படித்தானே? அது யாராக இருந்தாலும் சரி, நம்ம நேசத்துக்குரியவர்கள், நண்பர்கள், அது எல்லாவற்றுக்கும் மேலாக நமது இரத்த உறவுகள் இப்படி ஒரு மையத்து வந்துட்டு அல்லது ஒரு ஜனாசாவுடைய சூழல் ஏற்பட்டுன்னு சொன்னா, இந்த சட்டங்களை படிச்சு அந்த இடத்துல போய் முறையாக அதை செய்யறதுக்கு செஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு சுன்னாவை ஹயாத்தாக்குறதுக்கான ஒரு ஒரு பயிற்சி தான் நமக்கு இதில் தரப்படுது என்பதை நாங்கள் மனசுல பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இவைகள் செய்ய முடியாத அளவுக்கு பாரதூரமான விஷயம் அல்ல. இது என்னால் எப்படி சரியா செய்வேனா, இது சரியாக இதை நான் இந்த பணியை நிறைவேற்றுவேனா என்று சொல்லி நம்ம எண்ணுகின்ற அளவுக்கு பாரதூரமான ஒரு விஷயம் அல்ல. இந்த விஷயங்களை நம்ம சரியா தெரிஞ்சிருப்போம் சொன்னா அதை செய்யறதுக்கு இலகுவான ஒன்று தான் என்பதை நாங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களை, இறுதியாக இப்ப இந்த ஜனாசாவை கபரில் கொண்டு போய் அடக்கம் செய்கின்ற அந்த பணியை செய்கின்ற போது ஷேக் நாசருதீன் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் சொல்றாரு, ஒரு கணவன் மனைவி மௌத்தாயிட்டான்னு சொன்னா மனைவியை அடக்கம் செய்யறதுக்கான எப்படி அவரை கவன் செய்யறது, குளிப்பாட்டக்கூடிய அந்த வேலைகளை செய்யறது, குளிப்பாட்டி அந்த கடமைகளை எல்லாம் செய்வேன்னு சொல்றாங்க. அப்ப ஆயிசாரதி அவர் என்ன சொல்றாங்க, நான் மரணிக்கிறதையா நீங்க ஆசைப்படுறீங்க, நான் மௌத்தா உங்களுக்கு முன்னே நான் மௌத்தாவின் நீங்க விரும்புறீங்களான்னு சொல்லி ஆயிசாரதி சொன்னாங்கன்னு செய்யல பாக்குறோம். ஆனா இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்ன, ஒரு மனைவி தண்ட நேசத்துக்குரிய மனைவியாக இருந்தாலும் அவ மரணிச்சிட்டான்னு சொன்னா, ஒரு உண்மையிலேயே ஒரு கணவர் தன்னை மனைவி மரணிச்சிட்டார்னு சொன்னா அந்த கணவனுக்கு நல்ல உரிமை இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்லயே அதை அனுமதிச்சிருக்காங்க. குளிப்பாட்டுறது, கவன் செய்யறது, எல்லா கடமைகளையும் செய்யறதுக்கான உரிமை ஹதீஸ்ல அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த சட்டங்கள் படிப்பதன் மூலமாக இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வரும் சொன்னா அதை நம்ம செய்யறதுக்கு தான் இதை படிக்கிறோம். அப்படித்தானே? அது யாரா இருந்தாலும் சரி, நம்ம நேசத்துக்குரியவர்கள், நண்பர்கள், அது எல்லாவற்றுக்கும் மேலாக நமது இரத்த உறவுகள் இப்படி ஒரு மையத்து வந்துட்டு அல்லது ஒரு ஜனாசாவுடைய சூழல் ஏற்பட்டுன்னு சொன்னா, இந்த சட்டங்களை படிச்சு அந்த இடத்துல போய் முறையாக அதை செய்யறதுக்கு செஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு சுன்னாவை ஹயாத்தாக்குறதுக்கான ஒரு ஒரு பயிற்சி தான் நமக்கு இதில் தரப்படுது என்பதை நாங்கள் மனசுல பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இவைகள் செய்ய முடியாத அளவுக்கு பாரதூரமான விஷயம் அல்ல. இது என்னால் எப்படி சரியா செய்வேனா, இது சரியாக இதை நான் இந்த பணியை நிறைவேற்றுவேனா என்று சொல்லி நம்ம எண்ணுகின்ற அளவுக்கு பாரதூரமான ஒரு விஷயம் அல்ல. இந்த விஷயங்களை நம்ம சரியா தெரிஞ்சிருப்போம் சொன்னா அதை செய்யறதுக்கு இலகுவான ஒன்று தான் என்பதை நாங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களை, இறுதியாக இப்ப இந்த ஜனாசாவை கபரில் கொண்டு போய் அடக்கம் செய்கின்ற அந்த பணியை செய்கின்ற போது ஷேக் நாசருதீன் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் சொல்றாரு, ஒரு கணவன் மனைவி மௌத்தாயிட்டான்னு சொன்னா மனைவியை அடக்கம் செய்யறதுக்கான எப்படி அவரை கவன் செய்யறது, குளிப்பாட்டக்கூடிய அந்த வேலைகளை செய்யலாமோ அதே போல கபரில் அந்த ஜனாசா வைக்கிறதுக்கான பணியும் அவரால் செய்யலாம். ஆனா இதுல ஒரு ஹதீஸ் சொல்லப்படுகிறது, அந்த ஹதீஸை நம்ம சட்ட அடிப்படையில் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு குல்சூம் ஹதீஸ்ல ருக்கையாண்டு வருகிறது. அந்த ஹதீஸ் அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அன்ன ருக்கையா லம்மா மாதத், ருக்கையா மரணிச்ச சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடக்கம் செய்கின்ற போது, லா யதுஹுலில் கபர ரஜுலன் காரஃப அஹ்லஹு, அதாவது முந்தைய தினம் குடும்ப வாழ்க்கையில் அல்லது தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட்ட எவரும் என்ன செய்யக்கூடாது, கபரில் இறங்கி இந்த ஜனாசாவை அடக்கம் செய்யற வேலை செய்ய வேணாம்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தனது மகள் ருக்கையாவை அடக்கம் செய்கின்ற சமயத்தில் என்ற செய்தி அனுசரிதான் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸில் முக்கியமான ரெண்டு விஷயங்கள் வழங்கணும். முதலாவதாக இது ருக்கையான்னு தான் ஹதீஸ்ல வந்து இருக்கிறது. ஆனா இந்த ஹதீஸருடைய அறிவிப்பாளர் வரிசைகளை நம்ம எடுத்து பார்க்கின்ற போது ஹம்மாத் இப்னு சலமா என்று சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பாளர் இமாம் ஹம்மாத் இப்னு சலமா ஹதீஸ் கலையிலே மிக பிரபலமான ஒரு ஒரு இமாம். இவருடைய மனன குறைபாட்டால் ஏற்பட்ட ஒரு தவறுதான், ஆனால் அது ருக்கையா அல்ல உம்மு குல்சூம் என்பதுதான் சரியானது என்பதுதான் ஹதீஸ் கலை அறிஞர்களுடைய முடிவாக இருக்கிறது. அப்ப ருக்கையா அல்லாது உம்மு குல்சூம், அது அந்த அறிவிப்பாளரால் ஒரு சின்ன தவறு விடப்பட்டு மறதியாக ருக்கையான்னு சொல்லப்பட்டது என்பதை நம் முதல் இந்த ஹதீஸ்ல விளங்க வேண்டிய முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருப்பது, இந்த ஹதீஸ்ல குடும்ப வாழ்வில் ஈடுபடாத ஒருத்தர் தான், அதாவது அவர் அஜ்னபியாக இருந்தாலும் அடக்க செய்யணும் என்று சொல்லியிருப்பது வாஜிப் அல்ல, கட்டாயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்பந்தமாக இப்படித்தான் செய்யணும் என்று சொல்லி எங்கேயுமே நபி அவர்கள் அப்படி பண்ணித்ததாக இல்லை. இந்த ஹதீஸை வச்சு நம்ம பார்க்கின்ற போது என்ன விளங்கலாம் என்று சொன்னா, முதல்ல இப்படித்தான் செய்யணும் என்று அதை வாஜிப்பாக நம்ம சொல்வதாக இருந்தா அதுக்கு ஹதீஸில் நம்ம ஆதாரத்தை பார்க்கணும். ஆனா அந்த விதமான எந்த விதமான வாசகத்தையுமே நம்ம ஹதீஸ்களில் காண முடியாது. சரியா? அடுத்ததாக இதுல ரசூல் சல்லாஹு அப்ப இந்த ஹதீதுக்கு என்ன நபி அவர்கள் இதன் மூலமாக என்ன நாடுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சொன்னா ரசூல் சல்லாஹு அலிஸ்லாம் இதன் மூலமாக சொல்ல வருவது, இந்த ஜனாசாவை அடக்கம் செய்யற அந்த பணியில் உள்ளவர் உலக வாழ்க்கை அது போன்ற இன்பங்கள் தன்னை மறுமை சிந்தனையை விட்டு தூரமாக்கக்கூடிய அல்லது மறுமை சிந்தனையை விட்டு திசை திருப்பக்கூடிய அந்த மாதிரியான இறுதியாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இப்ப சாரம்சமாக சொல்வதாக இருந்தார் சகோதரர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்ன செய்திகளே நான் உங்களுக்கு இன்னும் சற்று இதை நினைவுபடுத்தலாம் நினைக்கிறேன். நாங்கள் படிக்கிறது ஜனாஇஸோடு சம்பந்தப்பட்ட பாடங்கள். இந்த பாடங்களை படிப்பது வெறுமனே ஜனாசா ஒன்று எப்படி கபன் செய்யலாம், எப்படி அடக்கிறது, எப்படி தபன் செய்யறது என்ற சட்டங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்பதற்காக நம்ம படிக்கிறது அல்ல. இந்த இது ஒரு சுன்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய வழக்குல ஒரு ஜனாசாவுக்கு அவர் இறுதி தருவாயில் இருக்கிற நபருக்கு இன்னென்ன வேலைகளை தான் சொல்லணும்ன்றது எவ்வளவு விஷயங்களை நம்ம இந்த ஹதீஸ்ல இந்த அமர்வுல படிச்சிருக்கிறோம் பாருங்க. இது ஒரு தனி பாடமாகவே நம்ம படிச்சுட்டு வரோம்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சொல்லிருக்கக்கூடிய அளவுக்கு மிக பாரதூரமான ஒரு விஷயம். நாங்கள் எல்லோருமே முஸ்லிம்களாகிய நாங்கள் எங்களுடைய இபாதத்துகள்ல கவனம் எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த ஜனாசாவுடைய விஷயம் என்பதை நம்ம கவனத்தில் கொள்வதோட இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த சுன்னாவுக்கு மாற்றமான பல விஷயங்கள் இன்றைக்கு அது மாற்றமல கலாச்சார தழுவல்களாக இருக்கலாம், ஏனைய விஷயங்களாக இருக்கலாம் உள்வாங்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப அந்த விஷயங்கள் இல்லாமல் செய்யப்பட்டு ஒவ்வொருத்தரும் தனது தன்னால முடியுமான அமைப்பில் இந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய தகசீல் அதாவது ஜனாசாவை குளிப்பாட்டுறது அதாவது கபன் செய்யறது அதே போல தபன் செய்கின்ற இந்த பணிகளை சுன்னா அடிப்படையில் நாங்கள் செய்யறதுக்கான எங்களால் முடியுமான முயற்சிகளை மேற்கொள்வதோட மேலதிகமாக நம்ம தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இது நாங்கள் ஜக்காத்து அது போன்ற சவுமு ஹஜ்ஜு உம்ரா தொழுக ஜிஹாது போன்ற ஏனைய விஷயங்களை நம்ம படிக்கிறோம் இல்ல, மரணத்தோடு சம்பந்தப்பட்ட மௌத்தோட சம்பந்தப்பட்ட கியாமத்து சுகுரா என்று சொல்லக்கூடிய கபர் வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கிறோம். அப்ப எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதன் மூலமாக எங்களோட மரண சிந்தனைகளை நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எவருடைய அஜல எப்போ கைப்பற்றுவான் என்பது யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம வாழக்கூடிய இன்றைய உலகம் அதே போல இன்றைக்கு நம்ம பெற்றிருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப சாதனங்கள் மூலமாக அதாவது மெருகூட்டப்பட்ட காணொலிகளையோ அல்லது உண்மையாக நடக்கக்கூடிய சில மரணங்களை எல்லாம் இன்றைக்கு லைவா நம்ம பார்க்கிறோம். அப்படித்தானே? இந்த சிசிடிவி கேமராக்கள் மூலமாக இந்த மாதிரியான காணொலிகள் ஒரு ஃபன்னாக என்ன செய்யப்படுகிறது, ஷேர் பண்ணப்படுகிறது. எக்சிடென்ட் காட்சிகள், அதே போல மூழ்கிற காட்சிகள், அதே போல ஒருத்தர் கொல்லப்படுகின்ற காட்சிகள், ஷூட் பண்ணப்படுகின்ற காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு என்ன செய்யுது, இன்றைக்கு ஒரு மிருகத்தனமான ஒரு உலகத்தை இன்றைக்கு இந்த மீடியாக்கள் உருவாகிட்டோ என்று சொல்லி நம்ம எண்ணுகின்ற அளவுக்கு இன்றைக்கு எந்த விதமான அதாவது பிரயோசனம் இல்லாம இந்த மாதிரியான காட்சிகளை கூட இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஷேர் பண்ற அளவுக்கு மனிதன் இரக்கமற்றவனாக மாறிவிட்டானே என்று சொல்லி நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒருத்தன் சூசைட் பண்றதை லைவா பாக்குறான், அவன் சூசைட் பண்றதை லைவா ஒருத்தன் டெலிகாஸ்ட் பண்றான், அதை நாலு பல பேர் பார்த்துட்டு என்ன செய்யறான், எப்படி கொல்லப்படுறான்றத இங்கிருந்து பார்த்து அவதானிக்க கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு மனிதன் என்ன செஞ்சிருக்கிறான் போயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட அல்ல மரணம் என்பது யாருடைய இந்த உலகத்தில் அல்லாஹுடைய படைப்புகளே விலை மதிக்க முடியாத ஒன்றுதான் மனித உயிர் என்பது. அப்ப அந்த மனித உயிர் என்பது வெறுமனே இந்த உலகத்தில் மிருகத்தை போன்று வாழ்ந்து மரணிச்சிட்டு போகணும் என்று சொல்லி அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்துக்கு மனிதனை படைக்கவும் இல்லை அவனுக்கு உயிரை தரவும் இல்லை. இந்த உலகத்தில் வாழ்க்கை என்பது பெருமதியானது, நமது ஆன்மா நமது உயிர் என்பது மிக பெருமதியானது. அதை உரிய முறையில் அதற்கான கடமைகளை செய்து நாங்கள் மரணிக்கின்ற போது அல்லாஹுவிடம் அருள் செய்யப்பட்ட ஒரு ஆத்மாவாக நாங்கள் செல்வோம் என்பது கப்பால நமக்கு செய்ய வேண்டிய பணிகளையும் நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி நல்ல முறையில வாழ்ந்து மரணிக்க வேண்டுமோ அதே போல நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையும் எனது ஜனாசா நான் மரணிச்சிட்டேன்னு சொன்னா எனது ஜனாசாவை இன்னென்ன முறைப்படி தான் நீங்க அந்த சுன்ன அடிப்படையில் தான் அதனுடைய கடமைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை கூட நம்ம ஹதீஸ்கள்ல ஆதாரத்தை பார்க்கலாம். சில நபி தோழர்கள் அதை வசியத்தாக கூட சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹதி தான் தோண்டப்பட்டுச்சு, எனக்கு அப்படி லஹதி தோண்டுங்க, இன்னென்ன மாதிரி செய்யுங்க என்று சொல்லி தனது தஃபன் எந்த முறையில் அமைய வேண்டும் என்பதை நபி தோழர்கள் முன்மாதிரியாக சொல்லிவிட்டு வசியத்தாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறதை நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். எனவே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஒரு பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு ஆன்மா ஆன்மாவாக இந்த உலகத்தில் வாழ வைத்து, அந்த பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு ஆன்மாவாகவே மரணிக்க செய்து, அந்த பொருந்தி கொள்ளப்பட்ட ஆன்மாவாகவே சுவனம் நுழைவதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்துவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் அகுலு கௌலி ஹாதா அஸ்தஃகுல்லாஹு லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.